விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படும் போது தேவனுடன் நாம் சமாதானம் கொண்டிருக்கிறோம் என்றும், தேவ கிருபை நம் அனைத்து பாவங்களையும் மூடுகிறது என்றும் ரோமர் 5 நாம் கற்றுக்கொண்டோம். அது சரியென்றால் ஏன் நாம் தொடர்ந்து மேலும் சிறிது பாவம் செய்யக்கூடாது? இந்த கேள்விக்கு ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா என்று பவுல் ரோமர் 6 பதில் தருகிறார். அந்த கேள்விக்கு கூடாதே என்பதுதான் பதில். அதற்கு காரணம் கிறிஸ்துவுடனான இணைப்பே ஆகும். பாடம் 45, இணைக்கப்பட்டிருத்தல். ரோமர் 6 உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சிறிது காலத்துக்கு முன்பு போதகர் ஸ்மித் அவர்களுக்கு போக்குவரத்து காவலர் மூலமாக அபராதம் வழங்கப்பட்டது. அந்த அதிகாரி குற்றங்கள் எதுவும் போதகரின் ஓட்டுநர் பதிவில் காணப்படும் என்று விளக்கமளித்தார். ஆனாலும் பின்பு அவர் குற்றப்பதிவை நீக்கக்கூடிய ஒரு வழியை இல்லினாய் மாநிலம் வழங்கியுள்ளதாக போதகரிடம் கூறினார். அவர், நீங்கள் அதற்கான வகுப்பில் சேர்ந்து பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம், அப்பொழுது இது ஒருபோதும் நிகழாதது போலவே இருக்கும் என்று சொன்னார். இந்த அமைப்பு முறை இயங்கும் வகையை பற்றி இப்பொழுது யோசித்து பாருங்கள். ஒரு நாள் ஏதோ ஒரு வகையில் களைத்து போன ஒரு அலுவலர் இல்லினாயில் வாகனம் ஓட்டும் அனைத்து ஸ்மித்துகளின் நீண்ட பட்டியலினோடே கொட்டாவிட்டபடியே பார்வையை ஓட்டி அவர்களுள் விதிவசத்தால் சிக்கிய ஒருவரின் பெயரை கண்டு அவருக்கு எதிராக ஒரு குற்றத்தை பதிவு செய்யக்கூடும் என்பதை நம்மால் ஓரளவுக்கு கற்பனை செய்ய முடியும். பின்னர் ஒரு சில வாரங்கள் சென்ற பின்பு மற்றொரு அலுவலர் நீக்குவதற்கான பட்டனை அழுத்தி அனைத்து குற்ற பதிவுகளையும் அழிப்பதற்கான தேவைக்காக அதே பட்டியலினூடே பார்வையை ஓட்டுகிறதான கடுமையான பணியை மேற்கொள்வார். இந்த செயல்முறை சட்டப்படியானதுதான், ஆனால் அது மிகவும் தயவுதாட்சணியமற்றது, எந்த உறவு நிலைக்கும் உட்படாதது. இயேசு நம் பாவங்களின் பதிவுகளை அழிப்பதற்காக மரித்தார் என்பது ஓர் அற்புதமான சத்தியமாகும். ஆனால் நாம் உணர்ந்து கொள்வதெல்லாம் அதை மட்டும்தான் என்றால், தனது குற்றப்பதிவை அழித்ததான கணிப்பொறியாளரின் மீது தான் கொண்டுள்ளதொரு பாசத்தைப் போலவே தேவனிடத்தில் நமது அன்பும் மிகவும் பலவீனமானதாகவே இருக்கும் என்று போதகர் ஸ்மித் கூறுகிறார். கிறிஸ்து உங்களுடைய பாவ பதிவுகளை நீக்குவதற்காக மட்டும் மறிக்கவில்லை, மாறாக உங்களை தேவனோடு ஓர் அன்பின் உறவுக்குள் கொண்டு வருவதற்காகவும் தான் மறித்தார். இரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு அறியப்படாத பரலோக நிர்வாகியால் நிகழ்த்தப்படும் பட்டும் படாமலுமான ஒப்பந்த புரிதலுள்ள ஒரு பரிவர்த்தனை அல்ல. அது உங்களுடன் ஒரு அந்யோன்யமான இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள தேவனே தேடி வருவதாகும். இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் போது இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றுக்கும் இன்றைய உங்கள் வாழ்க்கைக்கும் இடையே பரிசுத்த ஆவியானவர் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவோடு அவரது மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டிருத்தல் என்பதன் பொருள் என்ன? அதை இவ்விதமாக சிந்திப்பது பயனுள்ளதாயிருக்கும் என்று உணர்வதாக போதகர் கூறுகிறார். உங்களை குறித்து சில காரியங்கள் முன்பொரு காலத்தில் உண்மையானவையாய் இருந்தன. நீங்கள் பாவத்தின் ஆளுகைக்கு கீழ்ப்பட்டிருந்தீர்கள், தேவனிடத்திலிருந்து விலக்கப்பட்டிருந்தீர்கள், மேலும் அதை பற்றி ஏதும் செய்வதற்கு வல்லமையற்றவர்களுமாய் இருந்தீர்கள். நீங்கள் அந்நிலையிலேயே நீடித்திருந்தால் நீங்கள் ஆக்கினை தீர்ப்பில் போய் நின்றிருந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் இயேசுவில் விசுவாசம் கொண்டபோது அந்த நபர் உயிர் வாழ்வதை நிறுத்திவிட்டார். அவன் அல்லது அவள் இயேசுவுடனே கூட சிலுவையிலே மரித்துவிட்டாள். பவுல் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோம் என்று சொல்லும்போது அதைத்தான் அர்த்தப்படுத்துகிறார். ஆனால் அது அங்கேயே முடிந்து விடுவதில்லை. நம்மை பற்றி பவுல், அவர் அதாவது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்றும் எழுதினார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தபோது அவர் ஒரு புதிய நபரை உண்டு பண்ணினார். இப்பொழுது நீங்கள் கிருபையின் ஆளுகைக்கு கீழ்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஒரு பிள்ளையாயிருக்கிறீர்கள். மேலும் உங்களது முடிவு நித்திய ஜீவனாயிருக்கிறது. நீங்கள் இன்னும் கூட அநேக வழிகளில் தவறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் அடிக்கடி தவறினாலும் சரி, நீங்கள் முன்பு ஒரு காலத்தில் இருந்தது போன்ற நபராக பின்மாற்றம் அடைந்து போக உங்களால் ஒருபோதும் முடியாது. அந்த நபர் மரித்து விட்டார் மற்றும் நித்திய காலத்துக்கும் இல்லாது ஒழிந்து போனார். அவன் அல்லது அவள் உயிர் வாழ்வதை நிறுத்திவிட்டாள். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருத்தல் என்பது ஒரு புதிய பக்கத்தை திருப்புவதை விடவும் அல்லது ஒரு தீர்மானத்தை செய்வதை விடவும் மிகவும் மேலானது. அது கிறிஸ்துவின் ஜீவன் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் உங்களுக்குள் பாய்வதாகும். இந்த இணைப்பை பற்றி இயேசு நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொன்னபோது பேசினார். திராட்சை செடியிலிருந்து சாறு எழும்பி கொடிகளுக்குள் பாய்வதைப் போலவே கிறிஸ்துவின் ஜீவனும் அவரிடமிருந்து அவரது ஜனங்களுக்குள் பாயும். இது சட்டபூர்வமானதொரு பரிவர்த்தனையை விட மிகவும் மேலானது. இதில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மேலும் உங்களது பாஸ்போர்ட் பரலோகத்திற்கென்று முத்திரையிடப்படுகிறது. இதுவே தேவனின் ஜீவன் உங்களுக்குள் பிரவேசிப்பதாகும். இதனினும் அதிக நெருங்கிய உணர்வுள்ள படத்தை கற்பனை செய்வது மிகவும் கடினம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவோடு இணைக்கும் போது அவர் தமது அன்போடு நமது வாழ்வில் உட்பிரவேசிக்கிறார். நல்லதொரு திருமண வாழ்வு என்பது சட்டபூர்வமானதும் உறவு சார்ந்ததுமான இரண்டும் தான். அது இணைப்புக்கான ஒப்பந்தம் மற்றும் அந்யோன்ய ஐக்கியம் ஆகிய இரண்டும் தான். அது ஆழ்ந்த பாதுகாப்பையும் ஆழ்ந்த அன்பையும் ஊக்குவிக்கிறது. தேவன் நம்மை பாதுகாப்பும் அந்யோன்யமும் கொண்ட ஒரு அன்பின் உறவிற்குள் கொண்டு வர விரும்புகிறார். அது பாதுகாப்பானது. காரணம், தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். மற்றும் அது அந்யோன்யமானது. காரணம், அது இயேசு கிறிஸ்துவோடுள்ள இணைப்பை உள்ளடக்கியது. ஒரு ஜோடி சாக்ஸ் மற்றும் ஒரு ஜோடி கார் சட்டைகள் ஆகியவற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டை எண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஜோடி சாக்ஸை துவைக்க போடும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? அவற்றுள் ஒன்று தொலைந்து விடுகிறது. உண்மையில் பிரச்சனை என்னவெனில், அவற்றை ஒன்றாக இணைத்து வைத்திருக்கக்கூடியது ஒன்றுமே அங்கு இல்லை. கார் சட்டைகளோ வேறு வகைப்பட்டவை. துவைக்க போட்டவற்றிலிருந்து ஒரு கால் காணாமல் போய் ஒரு கால் மட்டும் வெளிவருகிற கார் சட்டைகளின் ஜோடியை நாம் ஒருபோதும் அறிந்ததில்லை. தேவன் பரலோகத்திலிருந்து, யாராவது மன்னிப்பை விரும்புகிறீர்களா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள யாரேனும் இருக்கிறீர்களா என்று சாக்ஸை போல ஆசீர்வாதங்களை எறிவதில்லை. தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவாகிய ஓர் ஆசீர்வாதத்தை தருகிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவில் நமக்கு வருகின்றன. அவராலே அன்றி வேறு எவ்விதத்திலும் அவை நமக்கு வருவதில்லை. இயேசுவில் மன்னிப்பு இருக்கிறது. இயேசுவில் நித்திய ஜீவன் இருக்கிறது. இயேசுவில் பரிசுத்தம் இருக்கிறது. இயேசுவில் பலனும் இருக்கிறது. தேவன் அவரை நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆக்கினார். இந்த ஈவுகள் யாவும் அவரில் பிரிக்க முடியாதவாறு ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கிறிஸ்துவில் இருந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடையவை. கிறிஸ்துவில் இருப்பது பாவத்துக்கு எதிரான உங்களது யுத்தத்திற்கு உங்களை பயிற்றுவிக்கிறது. முன்பு நீங்கள் யுத்தத்தில் தோற்பதற்கென்றே நியமிக்கப்பட்டிருந்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கென்றே நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஒரு யுத்த களத்தில் நீங்கள் நிற்பதாக கற்பனை செய்யுங்கள். உங்களது படைப்பிரிவு கடும் அக்கினிக்கு இரையாகி நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு போகப்படுகிறீர்கள். நீங்கள் உங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு ஒரு பெரிய கூண்டு போல தோற்றமளிக்கும் ஒரு வண்டியில் ஏற்றப்படுகிறீர்கள். அந்த கூண்டின் பொறுப்பாளராயிருக்கும் மனிதர் பார்க்கவே அதிபயங்கரமாயிருக்கிறார். அவர் கட்டளைகளை சத்தமிட்டு பிறப்பிக்கும் போது உள்ளே இருக்கும் மக்கள் அவர் ஆணையிடுவதை அப்படியே செய்கிறார்கள். நீங்கள் உங்கள் உயிரை மதிக்கிறீர்கள், ஆகவே நீங்களும் அதையே செய்ய முடிவெடுக்கிறீர்கள். அடுத்த ஆண்டு முழுவதும் உங்களது முழு வாழ்க்கையும் அந்த கூண்டிலே தான். நீங்கள் தூங்குகிறீர்கள், உங்களுக்கு உணவு அளிக்கப்படுகிறது, நீங்கள் உடற்பயிற்சியும் செய்கிறீர்கள். ஆனால் எந்நேரமும் நீங்கள் உங்களது எதிரியின் அதிகாரத்தின் கீழே தான் இருக்கிறீர்கள். அந்த கூண்டில் நீங்கள் இருக்கும் வரையில் நிச்சயமாய் அதை பற்றி நீங்கள் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. பின்னர் ஒரு இரவில் நீங்கள் என்ஜினின் உருமலையும் துப்பாக்கி வெடியோசையையும் கேட்கிறீர்கள். உங்கள் படைத்தலைவர் உங்களை விடுவிப்பதற்காக தன் அனைத்து துருப்புகளுடனும் வந்திருக்கிறார். அவரது ஜீப்பில் நீங்கள் ஏறுமாறு அவர் உங்களிடம் ஒரு துப்பாக்கியை தந்து, இதை எடுத்துக்கொள், இப்பொழுது நீ மீண்டும் யுத்தத்தில் நிற்கிறாய் என்று சொல்கிறார். மறுநாள் அந்த கூண்டை இயக்குபவர் வந்து உங்களை தேடுகிறார். அவர் கட்டளைகளை சத்தமிட்டு பிறப்பிக்கிறார். ஆனால் நீங்கள் அவர் சொல்வதையெல்லாம் இனியும் செய்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. நீங்கள் அந்த கூண்டில் இல்லை, நீங்கள் விடுதலையாகிவிட்டீர்கள். நீங்கள் கிறிஸ்துவில் இருக்கும் போது நீங்கள் முற்றிலும் புதியதொரு ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் விடுதலையாயிருக்கிறீர்கள். அதன் பொருள், நீங்கள் போரிட ஆயத்தமான நிலையில் இருக்கிறீர்கள். பாவம் எப்பொழுதுமே உங்கள் எதிரியாயிருக்கும், ஆனால் இனியும் அது உங்கள் எஜமானாயிருப்பதில்லை. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். விசுவாசம் உங்களை கிறிஸ்துவுக்குள் வைக்கிறது. அங்கே நீங்கள் பயத்தால் நிரம்பியிருக்கும் போதிலும் முற்றிலும் பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள். புதக ஸ்மித்தின் நண்பர் முதன்முறையாய் விமானத்தில் பறந்த தனது அனுபவ கதையை சொல்கிறார். அவர் விமானத்தில் ஏறிய போது 3 இருக்கைகள் கொண்ட வரிசையில் நடு இருக்கையில் அமர்ந்தார். ஜன்னலை ஒட்டிய இருக்கையில் வயதான ஒரு பெண்மணி உண்மையிலே மிகவும் பதற்றத்துடன் காணப்பட்டார். நடைபாதை அருகே இருந்த இருக்கையில் ஒரு தொழிலதிபர் அதற்கு முன்பு 1000 முறைகள் அதில் பழகியவர் போல அமர்ந்திருந்தார். இடையில் அமர்ந்திருந்த போதகரின் நண்பரோ பயணத்திற்கு தயாராயிருந்த நிலையிலும், அதற்கு முன்பு விமான பயண அனுபவம் இன்மையால் அவர் சிறிதளவு பயத்துடனே இருந்தார். விமானம் புறப்பட்ட போது தொழிலதிபர் செய்தித்தாளை பிரித்து வைத்துக் கொண்டார். போதகரின் நண்பர் தன் இருக்கையின் கைப்பிடிகளை இறுக பற்றி கொண்டார். வயதான பெண்மணியோ உமிழ்நீர் பையை எடுத்துக் கொண்டிருந்தார். மதிய நேரம் உணவு பரிமாறப்பட்ட போது தொழிலதிபர் தான் நன்றாக சாப்பிட்டார். போதகரின் நண்பர் தனது உணவில் பாதிதான் சாப்பிட்டார். வயதான பெண்மணியோ தன் உணவை வெறுமனை பார்த்ததுடன் சரி, அதை அவர் தொடவே இல்லை. கதையின் முடிவு இதுதான். இந்த 3 பயணிகளும் ஒரே இடத்திற்கு ஒரே நேரத்தில் வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கு மிகவும் வித்தியாசமான பயண அனுபவம் நேரிட்டது. ஆனால் அவர்கள் அனைவருமே ஒரே மாதிரியான பாதுகாப்பில் தான் இருந்தனர். உங்களது நித்திய பாதுகாப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக நடக்கிறீர்கள் என்பதன் மீது சார்ந்திருக்கவில்லை. அது நீங்கள் கிறிஸ்துவில் இருப்பதையே சார்ந்துள்ளது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். ஒரு கிறிஸ்தவர் என்பவர் கிறிஸ்துவின் மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு நபர் ஆவார். நீங்கள் கிறிஸ்துவோடு விசுவாசத்தினால் இணைக்கப்பட்ட போது அதற்கு முன்பதான பழைய மனிதர் மரித்து விட்டார். ஒரு புதிய நபர் தோன்றியுள்ளார். உங்களுக்கு இன்னும் கூட அநேக போராட்டங்கள் உள்ளன. பல வழிகளிலும் நீங்கள் தோல்வி அடையலாம். ஆனால் கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கியிருப்பதால் நீங்கள் முற்றிலும் புதியதொரு ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவில் உங்கள் ஸ்தானத்தை கண்டுணர்வது கிறிஸ்தவ வாழ்வை வாழ்வதற்கான மிக முக்கியமான திறவுகோள்களுள் ஒன்றாகும். பாவம் எப்பொழுதுமே உங்களது எதிரியாயிருக்கும். ஆனால் இனிமேலும் அது உங்களது எஜமான் அல்ல. இப்பொழுது நீங்கள் ஒரு யுத்தத்தை சந்திக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள்.